நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, நேற்றைய நிகழ்ச்சியில தரமான பருத்தி விதை உற்பத்திக்கான நிலம் மற்றும் பருவத்தை தேர்வு செய்யறது, விதை நேர்த்தி, விதைப்பு முறை இப்படி நிறைய விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு இன்னும் வேற எதுலெல்லாம் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்ல போறாங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விதை நுட்பவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கவிதா அவங்க. வாங்க கேட்போம்.
இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உர நிர்வாகம். உர நிர்வாகம் வந்துட்டு மிக முக்கியமான ஒண்ணு. ஏன்னா செடி வளர்றதுக்கு தேவையான ஊட்டச்சத்து வந்துட்டு மிக அவசியம் அதிக மகசூல் பெறுவதற்கு. உர நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரகங்களுக்கு, பருத்தியை பொறுத்த வரைக்கும் ரகங்களுக்கு 30-15 கிலோ தலைமணி சாம்பல் சத்து ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு நம்ம கொடுக்கணும். இதே வீரிய ஒட்டு ரகம் விளைவிச்சோம்னா 60-30 கிலோ பர் ஏக்கர் அப்படிங்கிற அளவு தலைமணி சாம்பல் சத்து வந்துட்டு கொடுக்கணும். இந்த உர அளவு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த விற்பனை செய்யப்படும் உரமா கணக்கிட்டு அடியுரமாக பாதி தலை மற்றும் சாம்பல் சத்துக்களை வந்துட்டு நம்ம கொடுக்கணும். உர மேலாண்மைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம விதைச்சு அந்த செடி வந்து பூ பூக்குற தருணத்துல இருக்கும். பருத்தியை பொறுத்த வரைக்கும் அந்த பூ மற்றும் பிஞ்சு வந்து உதிர்ந்து போறதுங்கிறது மிக முக்கியமான பிரச்சனை. பூ பிஞ்செல்லாம் உதிர்ந்துருச்சுன்னா நம்ம மகசூல் வந்து பெருமளவு வந்து குறைஞ்சிரும். அதனால இதை எப்படி தடுக்கலாம், அந்த உதிர்வதை எப்படி தடுக்கலாம்னு பார்த்தோம்னா 40 PPM அப்படிங்கிற அளவு நாப்தலின் அசிட்டிக் அமிலம் அப்படிங்கிற ஊக்கியை வந்துட்டு நம்ம 2 முறை வந்து பூக்குற பருவத்துல தெளிச்சோம்னா பூ மற்றும் பிஞ்சு உதிர்வதை வந்துட்டு தடுக்கலாம். எப்ப தெளிக்கணும்னு பார்த்தோம்னா முதல்ல பூ பூக்குற தருணத்திலையும் 2வது தெளிப்பு வந்து முதல் தெளிப்பிற்கு பின்னாடி 1 மாதம் கழித்தும் நம்ம தெளிக்கணும். 2 முறை இது போல தெளிக்கிறதுனால பூ மற்றும் பிஞ்சு உதிர்வதை வந்து நம்ம தடுக்கலாம். இந்த 40 PPM நாப்தலின் அசிட்டிக் அமிலம் எப்படி தயாரிக்கலாம்னு பாத்தீங்கன்னா 40 mg நாப்தலின் அசிட்டிக் அமில இந்த வளர்ச்சி ஊக்கிய 1 லிட்டர் தண்ணியில கரைச்சோம்னா 40 PPM அடர்வு இருக்கிற இந்த நாப்தலின் அசிட்டிக் அமில கரைசல் வந்து நமக்கு கிடைச்சிரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதாவது போரிக் அமிலத்தையும் வந்துட்டு நம்ம தெளிக்கலாம். இது வந்து நம்ம எதுக்கு தெளிக்கிறோம்னு வந்து பார்த்தோம்னா மகரந்த தூள்களுடைய உற்பத்தியையும் அதோடைய வாழ்நாளையும் அதிகரிக்க செய்யறதுக்காக இந்த போரிக் அமிலத்தை வந்து நம்ம தெளிக்கலாம். இதுவும் பூக்கிற பருவத்துல தான் நம்ம தெளிக்கிறோம். இதற்கு அடர்வு என்னன்னு பார்த்தோம்னா 100 PPM போரிக் அமிலத்தை வந்துட்டு விதைச்சதுல இருந்து 75 நாள் கழிச்சு அதுக்கு பின்னாடி 90வது நாள் அதாவது விதைத்ததிலிருந்து 75வது நாளும் அடுத்த தெளிப்பு 90வது நாளும் தெளிக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகரந்த தூளோட உற்பத்தியும் வாழ்நாளையும் வந்து நம்ம அதிகரிக்க செய்யலாம். இது மட்டும் இல்லாம நம்ம இலைவலி உரமா வந்து பாத்தீங்கன்னா பூக்கிற பருவத்துல காய்கள் உதிர்வதை தடுக்கிறதுக்கும் அதிக பூக்கள் பூக்கிறதுக்கும் காய்களுடைய எடையை வந்து அதிகரிக்கிறதுக்கும் DAP வந்து 1% கரைசலை வந்துட்டு நம்ம இலைவழியா விதைத்ததுலேருந்து 70, 80, மற்றும் 90வது நாட்களில் வந்துட்டு நம்ம தெளிக்கலாம். இது தவிர 5 கிலோ நுண்ணூட்ட சத்து கலவை கிடைக்குது இல்லைங்களா, அதையும் வந்துட்டு மணலோட கலந்து நம்ம அடியுரமாக கொடுக்கறதுனாலையும் இது மாதிரி பூ உதிர்வதையெல்லாம் வந்து நம்ம தடுக்கலாம். இது வந்துட்டு மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் மகசூலை வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்கு. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நுனியரும்பு கிள்ளுதல் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பருத்தியில் கையாளப்பட வேண்டிய மிக முக்கியமான தொழில்நுட்பம் சரிங்களா. இது வந்து சில ரகங்களை வந்து பார்த்தோன்னா அதாவது பயிர்கள் வந்து ரொம்ப உயரமா வளர்றப்ப என்னாகும், பூ பிடிக்கும் திறன் வந்து பாதிக்கப்படும். கிளைகள் தான் வரும், பூ பிடிக்காது. அதனால காய்கள் பிடிக்கிறதும் வந்துட்டு ரொம்ப வெகுவாக குறைஞ்சிரும். இந்த மாதிரி ரகங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வளர்ற செடியோட அந்த வளரும் நுனியை வந்து நம்ம கிள்ளி விடுறதுனால உயரம் வந்து தடைப்பட்டு பக்க கிளைகள் வந்துட்டு அதிக அளவுல வரும். நிறைய கிளைகள் வரும்பொழுது என்னாகும், அதுல பூ மற்றும் காய்பிடிப்பு வந்துட்டு அதிக அளவு கிடைக்கும். இந்த நுனியரும்பு கிள்ளி விடுவதனால அதிக அளவு பூ மற்றும் காய் பிடிப்பதால் அதிக அளவு மகசூல் கிடைக்கும் சரிங்களா. அடுத்து வந்து கலவன் நீக்குதல். ஏன்னா நம்ம வந்து விதை உற்பத்தி செய்யறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். கலவன் நீக்குதல் எதற்கு வந்து செய்யறோம்னா அதோடைய தூய தன்மை இனக்கலப்பு இல்லாத சுத்தமான விதைகள் உற்பத்தி செய்யறதுக்காக நம்ம வந்து கலவன் நீக்குதல் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து பின்பற்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா பருத்தி செடியில ஒரே சீரான உயரம் இல்லாம குட்டையாகவோ அல்லது நெட்டையாகவோ சில செடிகள் இருக்கும். சில செடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பூத்துரும், சில செடிகள் ரொம்ப தாமதமாக பூக்கும். மேலும் சில களைகள் வந்துட்டு பயிரோட போட்டி போட்டுக்கிட்டு வளர்ந்து அறுவடையப்போ வந்து அந்த களைகளில் இருக்கிற விதைகள் நம்ம பருத்தி விதையோட கலந்து அதோடைய இன தூய்மையை வந்து பாதிக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா விதையோட சுத்தத்தன்மை வந்து பாதிக்கப்பட்டு தரம் வந்து குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் சில பூஞ்சானங்கள் விதையை வந்து தாக்குறதுனால விதையோட தரம் தாய் செடியிலேயே வந்து குறைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால விதைக்காக பயிரிடப்பட்ட பருத்தியில அந்த குறிப்பிட்ட ரகத்தோட குணாதிசயங்கள்ல இருந்து மாறுபட்டு தெரிகிற செடிகள், களைகள், அது இல்லாம நோய்வாய்ப்பட்ட செடிகள், இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா தக்க தருணத்தில், அதாவது பூக்கும் தருணத்திற்கு முன்பே வந்துட்டு நீக்கிறது மூலமா நம்ம இனக்கலப்பு இல்லாத சுத்தமான நல்ல விதையை உற்பத்தி செய்யலாம். சோ இந்த கலவன்கள் நீக்க வேண்டிய பருவம் எதுன்னு பார்த்தோம்னா, பூக்கறதுக்கு முன்னாடி, பூக்கிற டைம்ல, இன்னொன்னு அறுவடைக்கு முன்பு, இந்த மாதிரி மூன்று நிலைகள்ல வந்து நம்ம இந்த செயலை வந்து நம்ம செய்யணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அறுவடைக்கு ஏற்ற தருணம் எது அப்படிங்கிறது பருத்தி பயிரிடுற விவசாயிகள் அனைவருக்கும் இது தெரியும். அதாவது இந்த பருத்தி காய்களை வந்துட்டு சரியான முதிர்ச்சியில வந்துட்டு நம்ம பறிக்கணும். ரொம்ப முன்னாடியே பறிச்சாலும் நல்லா முதிர்ச்சி அடைஞ்சிருக்காது, விதைகள் எல்லாம் சுருங்கி சிறுத்து முளைப்பு திறன்ல பாதிப்பு ஏற்படும். இதே ரொம்ப நம்ம லேட்டா பண்ணோம்னா, காலதாமதமாகி நம்ம செஞ்சோம்னா, நல்லா வெடித்தவுடன் பறித்தா என்னன்னு பாத்தீங்கன்னா, சுற்றுப்புற சூழ்நிலையினால விதைகளுடைய முளைப்பு திறன் வந்து பாதிக்கப்படும். அதனால பருத்தியை பொறுத்த வரைக்கும் மகரந்த சேர்க்கை நடைபெற்ற 45 to 55 நாள்ல வந்து நல்லா முதிர்ச்சி அடைஞ்சிரும். அந்த சமயத்துல வந்து நம்ம அறுவடை செய்யணும். அடுத்து அறுவடை முறை வந்து எப்படி செய்யலான்னு பார்த்தோம்னா, பருத்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வார இடைவெளியில 4 to 5 முறை வந்துட்டு நல்லா வெடித்த பருத்தி காய்களை மட்டும் நம்ம பறிக்கணும். ஒரு வாரத்துக்கு மேல் காலதாமதம் செஞ்சோம்னா என்ன ஆகும்னா, விதையோட தரம் வந்து பாதிக்கப்படும். இதே குளிர்காலத்துல பயிரிடப்படுற பயிர்ல 5 பறிப்புகள் மட்டுமே நம்ம விதையா பயன்படுத்தணும். இதே கோடைகால பயிர்ல வந்து பாத்தீங்கன்னா 4 பறிப்புகள்ல உள்ள விதையை மட்டுமே விதைப்பருத்திக்காக வந்துட்டு நம்ம உபயோகிக்கிறோம். ஏன்னா அதற்கு பின் பறித்த காய்களுடைய விதையோட தரம் வந்து குறைந்து காணப்படும். அது மட்டும் இல்லாம அந்த பறித்த பருத்தி காய்களை உடனே வந்துட்டு நிழலில் 2 to 3 வந்து உலர்த்தணும். வெயில வந்து பறித்த உடனே உலர்த்தக்கூடாது, சரிங்களா? அடுத்து இந்த பருத்தி காய்களை அதிகாலை வேலையில வந்து பறிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த இலை சருகுகள், தூசி முதலியதெல்லாம் வந்துட்டு ஒட்டாமல் இருக்கும். ரொம்ப வெயிலப்ப நம்ம பறிச்சோம்னா என்ன ஆகும், அந்த இலை சருகுகள் எல்லாம் காஞ்சிருக்கிறதுனால அந்த பஞ்சில வந்து இதுவும் ஒட்டிக்கும், அதை பின்னாடி பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அதிகாலை வேலையிலேயே பருத்தி காய்களை பறிப்பது மிகவும் நல்லது. இந்த மாதிரி பறித்த பருத்தியில விதை தரத்தை வந்து பராமரிக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. அதை என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது நிறம் மாறிய கொட்டை பருத்தி, நன்றாக விரியாத பருத்தி, மற்றும் நோய் மற்றும் பூஞ்சானம் தாக்கிய காயெல்லாம் வந்துட்டு நம்ம நீக்கிடணும். இல்லைன்னா பருத்தியோட விற்பனை விலையும் குறைஞ்சிரும். அது இல்லாம மற்ற நல்ல காய்களையும் இந்த மாதிரி உள்ள காய்கள் சேதமாக்கிடும். இவ்வாறு பிரித்தெடுத்த பின்னாடி ஃபர்ஸ்ட் நிழல்ல உலர்த்தணும். உலர்த்துற இடத்துல நல்ல சுத்தமான காற்றோட்டம் இருக்கிற மாதிரி இடமா நம்ம தேர்வு செய்யணும். அது மட்டும் இல்லாம நம்ம காய்ந்த மணலை சற்று உயரமா வந்து ஓரங்குல கணத்திற்கு கொட்டி வச்சுட்டு அதுக்கு மேல பருத்தி காய வச்சு காய வைப்பது மிகவும் நல்லது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அறுவடை பண்ணி காய வச்சு வச்சிருக்கிற பருத்தி காய்களை, அதாவது பஞ்சு நிறைய இருக்கும், விதைகளோட அளவு ரொம்ப குறைவா இருக்கும். இப்போ வந்து நம்ம விதைய இதுல இருந்து பிரிச்சு எடுக்கணும். விதைய வந்து காயம் இல்லாம எப்படி பிரிச்சு எடுக்கலாம் அப்படிங்கறத வந்து பார்த்தோம்னா, பருத்தி காய்கள்ல இருந்து விதைகளை வந்து பிரிச்சு எடுக்கிறப்ப விதையோட ஈரப்பதம் 15 to 18% வந்து இருக்கணும். இதை விட குறைவாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது. என்னாகன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈரப்பதமானது மெத்தை போல செயல்பட்டு விதைகளுக்கு உள் அல்லது வெளிக்காயங்கள் இல்லாத மாதிரி வந்துட்டு பாதுகாக்குது. அது இல்லாம ஈரப்பதம் அளவுக்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருந்தா விதைகள்ல வந்துட்டு காயம் ஏற்படும், அது விதையோட தரத்தை வந்து பாதிக்கும். இந்த மாதிரி காயம் ஏற்படுறதுனால என்னாகும்னு பாத்தீங்கன்னா, தரம் குறையிறது மட்டும் இல்லாம இந்த காயங்கள் மூலமா பூஞ்சான நோய் கிருமிகள் வந்துட்டு பரவும், விதையோட தரத்தை வந்து பாதிக்கும். அதனால விதைகளை வந்து காயம் படாம சரியான முறையில காய வைத்து பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாம விதையின் சரியான ஈரப்பதம் ஒவ்வொரு செயலின் போதும் மிக முக்கியமான ஒன்று. பஞ்சு நீக்கம் செய்யும் இயந்திரத்தை உபயோகிக்கும் போது அந்த உருளையோட வேகம், உருளைக்கும் கட்டுக்கும் உள்ள இடைவெளி ஆகியவற்றை தக்க முறையில சரி செய்து உபயோகிக்கிறோம். அப்பதான் வந்து விதையில காயங்கள் ஏற்படுறத வந்து நம்ம தடுக்க முடியும். அது இல்லாம இந்த பஞ்சு நீக்கிற இயந்திரத்துல 21 உருளைகளுக்கு மேல வந்து இருக்கக்கூடாது. அது இல்லாம இந்த இயந்திரம் வந்து வெப்பம் அடைவதை வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். தொடர்ந்து இயந்திரத்தை உபயோகிப்பதை தவிர்த்து சிறிது இடைவெளி விட்டு பஞ்சு நீக்கம் நம்ம செய்யணும். இந்த மெஷினை பயன்படுத்தும் பொழுது பஞ்சு நீக்கம் செய்யும் போது 1 to 5 hours 4 to 5 kilograms பஞ்சு பிரித்தெடுக்கிற மாதிரி இயந்திரத்தை வந்து நம்ம இயக்கணும். இந்த மாதிரி செய்யறதுனால விதைகளோட காயங்கள் ஏற்படாம நம்ம விதைகளை வந்து காய்கள் இருந்து பிரித்தெடுக்கலாம். அது மாதிரி பிரித்தெடுத்த பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது விதை சுத்திகரிப்பு, சரிங்களா? இந்த விதை சுத்திகரிப்பப்ப என்னன்னா, முற்றாத, உடைந்த, கெட்டு போன விதைகள், அப்புறம் விதையோட கலந்து இருக்கிற மற்ற விதைகள், கல், மண், தூசி, எல்லாத்தையும் வந்து நம்ம நீக்கணும். பின்பு விதைகளுடைய உருவம், பரிமாணம், கன அடர்த்தி முதலியவற்றை அடிப்படையாக வச்சுக்கிட்டு விதைகளோட தரத்தை உயர்த்தலாம். பருத்தி விதையை பொறுத்த வரைக்கும் அதோட அளவை கொண்டு தரம் பிரிக்கிறத விட விதையோட கன அடர்த்தி, அதாவது அதோடைய வெயிட், கன அடர்த்தியை கொண்டு தரம் பிரித்தல் வந்துட்டு அதிக பலனை கொடுக்கும். விதையை வந்து அதோடைய அளவை கொண்டு நம்ம தரம் பிரிக்கிறோம் அப்படின்னா 10x64 அப்படிங்கிற வட்டக்கண் சல்லடையை வந்து நம்ம பயன்படுத்தி தரம் பிரிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பருத்தியில கொட்டை பருத்தி அகற்றுதல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு செயல். அதாவது நன்றாக விரியாத கெட்டியான பருத்தி, கலர் மாற்றம் கொண்ட பருத்தி மற்றும் பூச்சி தாக்கிய பருத்தி, இதுல வந்து நம்ம கையினால பொறுக்கி அதை கிளீன் பண்ணணும். இதைதான் கொட்டை பருத்தி அகற்றுதல் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி செய்யறதுனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல தரமான விதைகள் வந்துட்டு கிடைக்கும். தரமான விதையை வந்து நம்ம பல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்து வைத்திருக்கிறோம். இந்த மாதிரி உற்பத்தி செய்த விதைகள் வந்துட்டு இந்திய அரசால நிர்ணயிக்கப்பட்ட அளவுகோலின்படி தேவையான அளவு தரங்களை வந்து பெற்றிருக்க வேண்டும். அது என்னென்ன தரம் அப்படின்னு பார்த்தோம்னா, சுத்தமான விதைகள் வந்துட்டு குறைந்தபட்சம் 98% ஆதார நிலையாக இருப்பினும், சான்று நிலை விதை உற்பத்தியாக இருப்பினும் அந்த சுத்தமான விதைகள் 98% இருக்க வேண்டும். தூசி மற்றும் கல் மண் அதிகபட்சம் 2% மட்டும்தான் இருக்கணும் நம்ம உற்பத்தி செய்த விதையில. மற்ற இனப்பயிர் விதைகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 கிலோ விதையில 5 விதைகள் மட்டும் இருக்கலாம், அதற்கு மேல வந்துட்டு இருக்கக்கூடாது. அதே போல கலை விதைகள், கலை செடி விதைகளும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உற்பத்தி செய்திருக்கிற பருத்தி விதையில 1 கிலோ விதையில 5 விதைகள் மட்டும்தான் வந்துட்டு அனுமதிக்கப்படும். அதுக்கு மேல இருந்தா வந்துட்டு அது விதையா வந்து நம்ம பயன்படுத்த முடியாது, அதை வந்து நம்ம புறக்கணித்து விடுகிறோம். அது மட்டும் இல்லாம முளைப்பு திறன் வந்து பாத்தீங்கன்னா ரகத்தை பொறுத்த வரைக்கும் 65% இருக்கணும், வீரியூட்டு ரகத்தை பொறுத்த வரைக்கும் 75% இருக்க வேண்டும். அதே போல ஈரப்பதம், இப்ப வந்து நம்ம அறுவடை செய்து எல்லாம் முடிச்ச விதைகளை காற்று புகும் பைகள், உதாரணமாக துணிப்பையோ அல்லது கோணிப்பை, பேப்பர் பை, இந்த மாதிரி இதை வந்து பயன்படுத்தும் பொழுது 10% ஈரப்பதத்திற்கு விதைகளை உலர்த்திட்டு நம்ம சேமித்து வைக்கணும். இதே காற்று புகாத பைகள், அதாவது பாலித்தீன் பைகள், சரிங்களா, அந்த 700 காஜ் பாலித்தீன் பைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பைகளை பயன்படுத்தும் பொழுது விதையோட ஈரப்பதத்தை 6% குறைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சேமித்து வைக்கணும். அது மாதிரி செய்யறதுனால வந்து பாத்தீங்கன்னா விதையோட சேமிப்பு காலத்துல விதையோட தரம் குறையாமல் வந்துட்டு நம்ம பாதுகாக்கலாம். அடுத்து வந்துட்டு இது போல நம்ம உற்பத்தி செய்து வைத்திருக்கிற விதையை வந்துட்டு நம்ம எவ்வாறு சேமிக்கலாம் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம். காற்றில் இருக்கிற ஈரத்தை வந்து கிரகிக்கிற தன்மை வந்து விதைக்கு இருக்கு. அதனால காற்றின் ஈரத்தன்மை அதிகமுள்ள இடங்களான கடலோர பகுதிகள் மற்றும் ஆற்று ஓரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நதி ஓரங்கள்ல வந்து விதைகளை சேமிப்பதை தவிர்க்கணும். அந்த மாதிரி இடத்துல வந்து ஒருவேளை நம்ம சேமித்து வைக்கிற சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த விதைகளை வந்துட்டு ஈரம் மற்றும் காற்று புகாத பைகளை வந்து பயன்படுத்தி விதையை சேமித்து வைக்கிறோம். அதுக்கு எந்த பை பயன்படுத்துறோம்னா 700 அடர்வு கொண்ட பாலித்தீன் பைகள் வந்துட்டு பயன்படுத்தணும். அது இல்லாம நம்ம விதைகளை வந்து சேமித்து வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாக்கு பைகளை ஒன்றின் மேல் ஒன்றாக நம்ம வந்து அடுக்கி வைக்கிறோம். அப்படி வைக்கிறப்ப 6 அல்லது 7 வரிசைக்கு மேல அடுக்கி வைக்க கூடாது. ஏன்னா அதுக்கு மேல அடுக்கணும்னா மேலே உள்ள மூட்டையோட பாரம் வந்துட்டு அடியில் உள்ள மூட்டைகளை அழுத்துறதுனால அடிமூட்டையில் உள்ள விதைகளுடைய முளைப்பு திறன் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை வந்து அதனால நம்ம 6 அல்லது 7 பைகள் மட்டுமே நம்ம ஒன்றின் மேல் ஒன்றாக நம்ம அடுக்கி வைக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த விதை மூட்டைகளை வந்துட்டு வெறும் தரையின் மீது அடுக்கி வைப்பதை வந்து தவிர்க்கணும். அதே போல சுவற்றின் மீது நம்ம சாய்த்தும் வைக்கக்கூடாது. அது போல வைக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தோம்னா தரை மற்றும் சுவற்றில் இருக்கிற ஈரப்பதம் விதையை வந்து தரத்தை பாதிக்கும். அதனால விதை மூட்டைகளை வந்து பாத்தீங்கன்னா தரையின் மேல மரக்கட்டைகள் வைத்து அந்த மரக்கட்டைகள் அல்லது தார்பாய்கள் மீது வந்து நம்ம அடுக்கி வைக்கிறதுனால விதையினோட சேமிப்பு காலத்தை அதிகப்படுத்தலாம். சேமிப்பின் போது விதையினோட தரத்தையும் குறையாமல் பாதுகாக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சேமிப்புல வந்துட்டு சேமிப்பிற்கு முன்னாடி விதையை வந்து விதை நேர்த்தி செய்து சேமித்தோம்னா என்ன ஆகும், அந்த விதை சேமிப்பின் போது பூச்சி நோய் தாக்கத்திலிருந்து விதைகளை நம்ம பாதுகாக்கலாம். அதுக்கு என்ன விதை நேர்த்தி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, விதைகளை வந்து சேமிக்கிறதுக்கு முன்னாடி பூஞ்சன கொல்லியான திரம் இல்லைனா கேப்டான் அப்படிங்கிற மருந்த 1 கிலோ விதைக்கு 4 கிராம் அப்படிங்கிற விகிதத்துல கலந்து விதை நேர்த்தி செய்யணும். இப்படி சேமித்து வைக்கிறதுக்கு முன்னாடி விதை நேர்த்தி கொடுத்து சேமித்து வைக்கிறதுனால விதை சேமிக்கிறப்ப வந்து பூச்சி நோய் கிருமிகள் தாக்குறதுல இருந்து விதையை பாதுகாக்கலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தோம்னா, விதைகளை சேமிக்கிறதுக்கு முன்னாடி பூஞ்சான கொல்லிகளான திரம் அல்லது கேப்டான் இதுல ஏதாவது ஒரு மருந்துல 1 கிலோ விதைக்கு 4 கிராம்ங்கிற அளவுல கலந்து விதை நேர்த்தி செய்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேமிப்புக்கு அதை எடுத்துட்டு போகலாம். அப்படி செய்யறதுனால நம்ம சேமிப்பின் போது விதைத்தரம் பாதிக்கப்படாமல் நீண்ட காலம் சேமிப்பதற்கு இது வந்து ஒரு மிக முக்கியமான தொழில்நுட்பம். இது வந்து சேமிப்பிற்கு முன்பு கொடுக்கற விதை நேர்த்தி. ரொம்ப நாள் விதையை வந்து நம்ம சேமித்து வைக்கிற சூழ்நிலை ஏற்பட்டால், அதிக அளவு விதை வைத்திருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ரொம்ப நாள் சேமித்து வைக்கிறோம்னா இடைக்கால விதை நேர்த்தி சேமிப்பின் பொழுது ஒரு விதை நேர்த்தி கொடுக்கலாம். அதாவது நம்ம தேவைக்கேன சேமித்து வைத்திருக்கும் விதைகள் வந்துட்டு 3 அல்லது 4 மாத சேமிப்பிற்கு பின், அதாவது ஒரு 4 மாதம் ஆல்ரெடி நம்ம சேமித்து வச்சிட்டோம், திருப்பி நம்ம இன்னும் கொஞ்ச நாள் சேமித்து வைக்கணுங்கிற சூழ்நிலையில என்ன பண்ணணும்னா, இந்த விதைக்கு ஊற வைத்து உலர வைக்கும் முறை அப்படிங்கிற ஒரு விதை நேர்த்தி வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம என்ன பயன்படுத்துறோம்னு பார்த்தோம்னா, டைசோடியம் பாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு ரசாயன மருந்து இருக்கு. டைசோடியம் பாஸ்பேட் இதை வந்து 100 லிட்டர் தண்ணியில 3.65 கிராம் அப்படிங்கிற விகிதத்துல கரைக்கும் பொழுது நமக்கு ஒரு கரைசல் கிடைக்கும். இந்த கரைசல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா, பஞ்சு உள்ள விதைகள்னா 2 மணி நேரமும், பஞ்சு நீக்கிய விதைகள்னா 1 மணி நேரமும் இந்த கரைசல்ல விதையை வந்துட்டு நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு பின்னாடி நம்ம அந்த கரைசல் எல்லாம் வடிச்சுட்டு பழைய ஈரப்பதத்துக்கு நிழல்ல வந்து காய வச்சிடணும். இந்த மாதிரி செய்யறதுனால என்னாகும் பார்த்தோம்னா, விதைகளின் சேமிப்பு திறனை வந்துட்டு நம்ம அதிகப்படுத்தலாம். அதாவது 4 மாதத்திற்கு மேலும் சேமித்து வைக்க வேண்டுமெனில் விதையோட முளைப்பு திறனை வந்து பாதிக்காமல், முளைப்பு திறனை வந்துட்டு நம்ம ரொம்ப நாள் வந்து சேமித்து வைக்கும் பொழுது முளைப்பு திறன் குறையாமல் நம்ம பாதுகாக்கலாம், சரிங்களா. ஸோ இதுக்கு ஊற வைக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா, 1 பங்கு விதைக்கு இந்த தயாரித்த கரைசல் வந்து 2 பங்கு கரைசலை பயன்படுத்தணும். கரைசல்ல நம்ம ஊற வச்சுட்டு பின்னாடி கரைசலை வடிச்சுட்டு பழைய ஈரப்பதத்துக்கு கொண்டு வந்து சேமித்து வைக்கணும். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, பருத்தியில விதை உற்பத்தி செய்வதற்கு என்னென்ன முக்கியமான தொழில்நுட்பங்கள் கையாளணும் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அதாவது நம்ம நிலத்தை தேர்வு செய்யறதுல இருந்து எந்த பருவத்தை தேர்வு பண்ணணும், பருவத்திற்கு ஏற்ற ரகங்கள், அதுக்கப்புறம் எவ்வளவு விதை அளவு பயன்படுத்தணும், விதைப்பு இடைவெளி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீர் மேலாண்மை, களை மேலாண்மை, பூச்சி நோய் மேலாண்மை, இது போல பல தொழில்நுட்பங்கள், விதை விதைச்சதுல இருந்து விதை அறுவடை பண்ற வரைக்கும் என்னென்ன தொழில்நுட்பங்களை கையாண்டால் விவசாயிகள் வந்துட்டு நல்ல தரமான விதைகளை உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கறத பத்தியும், வீரிய ஒட்டு விதை உற்பத்திக்கு என்ன தொழில்நுட்பம் பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பத்தியும் வந்துட்டு நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இந்த அனைத்து தொழில்நுட்பங்களையும் விவசாய பெருமக்கள் கடைபிடித்து ரகம் மற்றும் வீரிய ஒட்டு ரகத்தில் விதை உற்பத்தி செய்து அவர்களும் தரமான விதையினை பயன்படுத்தி மற்ற அருகிலுள்ள விவசாயிகளுக்கும் கொடுத்து அதிக மகசூலை பெற்று அதிக லாபம் பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
நேயர்களே, இதுவரைக்கும் தரமான பருத்தி விதை உற்பத்திக்கான முறைகள் பற்றி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விதை நுட்பவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கவிதா அவங்க சொன்ன விவரங்களை எல்லாம் கேட்டோம். இந்த விதை உற்பத்திக்கான முறைகள், நம்ம ஒவ்வொரு தொழில்நுட்பத்தையும் ஏன் செய்யணும், எப்போ செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்ல விளக்கமாக சொன்னாங்க. இந்த முறைகளை பின்பற்றி நல்ல தரமான விதை உற்பத்தி செய்து நம்முடைய பயன்பாட்டுக்கு போக மற்ற உழவர்களுக்கும் கொடுத்து தரமான விதை உற்பத்திக்கு நம்ம உதவியாக இருக்கலாம் இல்லைங்களா? இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 0422-243-1055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.